Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiyalah. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Ahila ilangai reedilana தாவா பணி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சியிலே இன்று நாம் கலந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தேவை, இந்த தாவா பணியின் முக்கியத்துவம், அதிலே நாம் செலுத்த வேண்டிய கவனம் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை மேலே அமீர் அவர்கள் உரையிலே குறிப்பிட்டார்கள். அதேபோன்று இந்த ஒரு தூய நோக்கத்திற்காக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய எமக்கு மத்தியில் ஏற்கனவே நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆனாலும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன் ஒரு விடயம், இப்படியான முக்கியமான நிகழ்ச்சிகள், அல்லாஹுவிற்காக செய்யப்படக்கூடிய இந்த முயற்சிகளின் பொழுது ஷைத்தானுடைய தூண்டுதல்களும் தடங்கல்களும் நிச்சயம் இருந்து கொண்டிருக்கும். சிலவேளை இன்று வர வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த சிலரை கூட அதே ஷைத்தான் ஏதோ ஒரு வகையில் தூண்டிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க செய்திருக்கலாம். இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் என்றவுடன் அந்த ஷைத்தானுடைய முயற்சிகள் ஓய்வதில்லை. இங்கு சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சிகள், இங்கு சொல்லப்படக்கூடிய விடயங்களை எமது காதுகளுக்குள் செலுத்தாத வகையிலே அவனுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தூக்கம் என்ற ஒரு வகையில் வேறு பக்கங்களிலே சிந்தனைகளை திருப்பி தொலைபேசியின் வழிகளிலே இப்படி சொல்லப்படக்கூடிய விடயங்கள் இவனுடைய காதுக்கு போகக்கூடாது என்ற ஒரு யுத்தம் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அவன் செய்து கொண்டே இருப்பான். எனவே இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை கலைந்தறிந்து அல்லாஹுவிற்காக எம்மால் முடியுமான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நாம் இந்த இடத்திலும் அவனுக்கு இடங்களை கொடுக்காமல் தூக்கம் வருகிற பொழுது தயக்கமின்றி இடங்களை மாற்றி உட்காருவது, அருகில் தண்ணீர்கள் இருக்கின்றன எடுத்து குடித்துக் கொள்ளலாம் அல்லது எழும்பி நின்று கொள்ளலாம், எப்படியாவது சொல்லப்படக்கூடிய விடயங்களிலே கவனம் செலுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்குமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று இந்த இடத்தில் நான் குறிப்பிடுவதற்கு நினைத்தது ஒரே ஒரு விடயம்தான். அந்த விடயத்தை முடியுமான அளவு இந்த இடத்தில் சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன். அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வாகன. இன்று நாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டம், இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள், உண்மையிலேயே அல்லாஹுவையும் அதே போன்று மறுமை நாளையும் நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய சகோதரர்களாக இருப்பார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால், இன்று அதிகமான சகோதரர்கள் இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்திலே குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த ஈமான்தான் அவர்களை இந்த இடத்திற்கு வர வைத்திருக்கிறது என்பதனையும் எம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய நாம், எம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எமது சகோதரர்கள் மத்தியில் சில சகோதரர்களை நாம், அவர்கள் தவறுகளிலே சர்வசாதாரணமாக ஈடுபடுபவர்களாக நாம் காண்கிறோம். அதே போன்று இன்னும் சிலர் தவறுகளில் ஈடுபடாவிட்டாலும் இப்படியான நல்ல விடயங்களுக்கு முயற்சிகள் செய்யாமல் புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். இப்படி பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே அல்லாஹு தஆலாவினுடைய பேருதவியின் காரணமாக இப்படி ஒரு சிறந்த முயற்சிக்காக நாம் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் ஆணித்தரமாக விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக ஒரு மனிதனில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அது அவனுடைய ஈமானுடைய கோளாறை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது என்னால் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது என்னுடைய ஈமானிய கோளாறை தவிர வேறு எதுவும் கிடையாது. என்னுடைய ஈமான் சரியாக இருக்கும் என்று சொன்னால் என்னால் பிறருக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்காது. இது ஒன்று. இரண்டாவது முக்கியமான விடயம், யாராலும் எம்மை தொந்தரவு செய்யவும் முடியாது. இந்த ஒரு விடயத்தில் எம்மிலே பலவீனங்கள் காணப்படுகிறது. நாம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருந்தாலும் நாம் சிக்கல்களுக்குள் பிரச்சனைகளுக்குள் கவலையான விடயங்களுக்குள் அகப்படுவது என்பது சர்வசாதாரணமாக எங்களில் நடைபெறுகிறது. இதற்கும் ஈமானிலேதான் கோளாறு இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடிய அந்த சில கஷ்டங்களை தவிர நிரந்தரமான கஷ்டங்களோ கவலைகளோ பிரச்சனைகளோ எமக்கு நிச்சயம் இருக்காது. இதுதான் ஈமானுடைய ஒரு மிக பெருமதியான ஒரு விடயமாகும். எனவே அது எப்படி எம்மை எந்த பிரச்சனைகளுக்கும் அணுகாத வகையிலே, எந்த சிக்கல்களும் எம்மை அணுகாத வகையிலே எப்படி எம்மை நாம் காத்துக்கொள்வது என்ற ஒரு விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தஅவா துறையிலே இதனை அதிகமாக நாம் சந்திக்க வேண்டி ஏற்படும். அடுத்த முஸ்லிம் ஒரு தவறை செய்கிற பொழுது நாம் திருத்த செல்கிறோம் அல்லது அடுத்த மனிதர்களுக்கு சில நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லது இஸ்லாத்திலே இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறோம், இந்த நேரம் பல வகையான சிக்கல்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். கேலி சிரிப்புகள் மூலம் அந்த சிக்கல்கள் எமக்கு வரலாம், இழி பேச்சுக்கள் மூலம் அந்த சிக்கல்கள் எமக்கு வரலாம், அதே போன்று இன்னும் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஒவ்வொரு சமயத்திலும் நாம் நாம இருந்து எம்முடைய பணிகளை சரியாக செய்வோம் என்றால்தான் இந்த பணியை தொடர்ச்சியாக நாம் கொண்டு செல்வதற்கு மிகவும் வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விடயம் என்னவென்று சொன்னால், ஈமானிலே ஈமான் என்ன என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில்களில் மிக முக்கியமான ஒரு பதில் இருக்கிறது. وَأَن تُؤْمِنَ بِالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ مِنَ اللَّهِ تَعَالَى. உன்னுடைய ஈமான், நீ ஈமான் கொண்டவனாக எப்பொழுது ஆகுவாய் என்று சொன்னால், அல்லாஹுவை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், நபிமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். அதே போன்று ஒரு மிக முக்கியமான விடயம் காணப்படுகிறது, உனக்கு நடக்கக்கூடிய நலவுகள் கெடுதிகள் இது அனைத்தும் விதியில் எழுதப்பட்டபடியே நடக்கிறது என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையும் மத்தியில் காணப்பட வேண்டும். இது எம் மத்தியில் சரியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துவதில்லை. அது ஒரு விடயம். எந்த பிரச்சனைகள் எமக்கு வந்தாலும் அது தொடர்ந்து எம்மோடு இருக்காது. இதுதான் கதிர், இதிலே எழுதப்பட்டது இவ்வளவுதான் என்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு எமது பணியை நாம் தொடர்ந்து எடுத்து செல்ல முடியும். பாருங்கள், எப்பொழுது இந்த அசல் நம்பிக்கையிலிருந்து நாம் தருக்குகிறோமோ அப்பொழுதுதான் எமக்கு பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நம்பிக்கை சறுக்குகிற பொழுதுதான் அது பிரச்சனைகளாக எமக்கு தெரிகிறது. இதுதான் உண்மை. எனவே இந்த ஒரு விடயத்தை இந்த கதிரிலே அல்லாஹு தஆலா எமக்கு, எம்முடைய உள்ளங்களுக்கு, எம்முடைய செயற்பாடுகளுக்கு தரக்கூடிய இந்த உற்சாகத்தை, இந்த ஒரு நிம்மதியான இந்த வார்த்தையை நாம் சரியாக எமது உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். எமக்கு நடக்கக்கூடிய நலவு கெடுதி இரண்டுமே கதிரின்படியே நடக்கிறது. அதே போன்று இந்த தஅவா துறையிலே நாம் ஈடுபடுகிற பொழுது நடக்கக்கூடிய அடுத்த விடயம் அனைத்துமே இந்த கதிரோடுதான் சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இப்பொழுது நாம் இந்த முயற்சிக்குள் இறங்குகிறோம். இதுவரை யாருமே செய்யாமல் இருந்த முயற்சியாக கூட இருக்கலாம். முதல் கட்டமாக உத்தியோகபூர்வமாக இறங்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம். இந்த நேரத்திலே நாம் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. அதாவது பிரதிபலன் என்று சொன்னால் எமக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும், எமக்கு புகழ் கிடைக்க வேண்டும், இதை நான் குறிப்பிடவில்லை. நாம் செய்கிற முயற்சியில் எமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், எமக்கு ஒரு இலட்சியம் இருக்கும், இது நடக்க வேண்டும் என்ற இலட்சியம் இருக்கும். அது நடக்கின்ற வரை அது நடக்குமா என்று எமக்கு தெரியாது. ஆனால் சில விடயங்கள் நடந்து செல்கிற பொழுது எமக்கு சில மன கஷ்டங்கள், நாம் இவ்வளவு முயற்சி செய்தும் இவர்கள் திருந்துகிறார்கள் இல்லையே, என்ன சொன்னாலும் இவர்களுக்கு விளங்குகிறது இல்லையே என்று ஒரு வகையான சோர்வு தன்மை எம்மிலே ஏற்படும். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாகும். எனவே இந்த பிரதிபலனை எதிர்பார்ப்பது என்பது பிழையான விடயம். அதிலேதான் நான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். அவன் எழுதியிருந்தால்தான் எமது முயற்சிகளின் மூலம் ஒரு விடயம் சாதிக்கப்படும். வெறுமனவே நாம் முயற்சி செய்கின்ற ஒரே காரணத்தினால் அது கிடைப்பதில்லை என்ற விடயம் எமது உள்ளங்களில் ஆணித்தரமாக பதிய வேண்டும். நாம் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அன்றாடம் பொருளாதார விடயங்களிலே, உழைப்பு சார்ந்த விடயங்களிலே முயற்சிகள் செய்து அதற்குரிய பிரதிகளனை பார்த்து பழகியவர்கள் என்ற காரணத்தினால் அதே ஒரு சிந்தனை இதிலும் வந்துவிடும். எனவே இதில் நாம் மிக முக்கிய கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் கேட்டுவிட்டு சில நேரம் மறந்துவிட்டு செல்வதற்கும் இடம் இருக்கிறது. எனவே நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறேன். இந்த ஒரு அசல் நம்பிக்கை ஒரு மனிதனில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இதனை நினைவு செய்யக்கூடிய வகையிலே ஒரு விடயத்தை வைத்திருக்கிறான். அந்த விடயத்திலே நாம் சரியான கவனம் செலுத்தி சரியாக அதனை புரிந்து நாம் எம் சிந்தனைகளில் பதிப்போம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் நடுநிலையானவர்களாக, பெருமையை நோக்கி செல்லாதவர்களாக, அதே போன்று ஒரேடியாக கவலைக்குள் உட்படாத வகையில் நடுநிலையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நடுநிலைதான் எமது ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் அத்தியாவசியமாகும். அது என்ன விடயம்? அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எதுவென்று சொன்னால், நாம் அன்றாடம் தொழுகிறோம், தொழுதுவிட்டு நாம் ஓதக்கூடிய சில அவுராதுகள் இருக்கிறது, துஆக்கள். இந்த துஆக்களினுடைய மொழிபெயர்ப்பை எம்மிலே சிலர் விளங்கி வைத்திருக்கிறோம், அதே போன்று இன்னும் சிலர் அரபு தெரியாது என்ற காரணத்தினால் நாம் அதனை விளங்காமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த துஆக்கள் விடயத்திலே அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதனை சரியாக நாம் படித்து, எம் சிந்தனைகளில் பதித்து அந்த துஆக்களை நாம் அன்றாடம் ஓதுகிற பொழுது எமது உள்ளம் எப்பொழுதும் சீரான வேகத்திலே இருந்து கொண்டிருக்கும். எனவே அந்த துஆக்களினுடைய மொழிபெயர்ப்பை நான் இந்த இடத்தில் சொல்லிக்காட்டி, முடியுமான சகோதரர்கள் உள்ளத்திற்குள் அதனை பதித்துக் கொள்ளுங்கள், அதே போன்று முடியாதவர்கள் அதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து எழுதி எடுத்து பாடமாக்கி, அந்த ஒவ்வொரு தொழுகையும் முடிகிற பொழுது துஆக்கள் ஓதுகிற பொழுது அதே சிந்தனையில் நாம் தொடர்ந்து செய்வோம் என்றால் எம்முடைய இந்த மனம், இந்த உள்ளம் எப்பொழுதும் நடுநிலையாக இருந்து கொண்டிருக்கும். என்ன அந்த துஆ? நாம் தொழுகையை முடித்து விட்டு அஸ்தகஃபிருல்லாஹ் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம் என்று நன்கு கவனியுங்கள். அல்லாஹும்மா அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா ஜல் ஜலாலி வல் இக்ராம். எப்படி? யா அல்லாஹ், அன்தஸ் ஸலாம், நீதான் ஈரேற்றம் அடைந்தவன், நீதான் சாந்தமானவன், வ மின்கஸ் ஸலாம், உன்னிடமிருந்துதான் சாந்தம் என்ற எதுவுமோ, ஈரேற்றம் என்ற எதுவும் வருவதாக இருந்தால் அது உன்னிடமிருந்துதான் வர வேண்டும். தபாரக்த யா ஜல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியம் பொருந்தியவனே, மகத்துவம் வாய்ந்தவனே, நீ உயர்ந்து விட்டாய், நீதான் மிக உயர்ந்தவன் என்ற ஒரு விடயத்தை நாம் அந்த இடத்தில் சொல்கிறோம். இதனை சொல்கிற பொழுது அதை நாம் உண்மையாக சொல்ல வேண்டும். நானும் கொஞ்சம் பெரியவன் தான் என்று நினைத்து கொண்டு இதனை நாம் சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நீதான் உயர்ந்தவன், அந்த இடத்திற்கு யாரும் தகுதியானவர்கள் கிடையாது. இது முதலாவது நாம் சொல்லக்கூடிய துஆவினுடைய அர்த்தம். அதே போன்று தொடர்ந்து கவனியுங்கள், அன்றாட பிரார்த்தனைகளில் நாம் இதனை அடிக்கடி ஓதுகிறோம். அதிகம் நாம் கேள்விப்பட்டது பாடமாக்கியது, பொருளை நாம் உணர்வதுதான் முக்கியமான விடயம். தொடர்ந்து வருகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ். மொழிபெயர்ப்பு என்ன? அல்லாஹுவை தவிர சட்டம் சொல்வதற்கு, வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது. அப்படி என்றால் நாம் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம். இது எம்முடைய கொள்கை. அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறானா அதை தான் கேட்போம், அதுதான் எமக்கு சட்டம். வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் ஒரே ஒருவன், அவனுக்கு இணையானவர்கள் யாரும் அல்ல. அது எம்முடைய தகப்பனும் அல்ல, எம்முடைய மனைவியும் அல்ல, எம்முடைய குழந்தைகளும் அல்ல. அவன் சொல்லிய வார்த்தைகள் தான் எமது செயலிலே இருக்கும், எமது சிந்தனையில் இருக்கும். தொடர்ந்து லஹுல் முல்கு, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் சொந்தமானது, அவனுடைய இஷ்டத்திற்கு தான் எதுவும் நடக்கும். அது எம்முடைய காரியமாக இருக்கட்டும், ஒரு சமூகத்தின் காரியமாக இருக்கட்டும், உலகத்தின் நடப்புகளாக இருக்கட்டும், அவனுடைய ஆட்சி தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது, யாருக்கும் அது சொந்தமானது கிடையாது. வலஹுல் ஹம்து, அவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. புகழ்கள் யாருக்கும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அடுத்தவர்களிடம் ஒரு நலவு இருக்கும் என்றால் அது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்திருக்கும். அவர்களுக்கு சொந்தமாக அதனை உருவாக்க முடியாது. வலஹுல் ஹம்து, அவனுக்கே அனைத்து புகழும் சொந்தமானது. ஏனென்றால் அனைத்தும் இருப்பது அவனிடத்தில் தான். وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அவன் ஒவ்வொரு விடயங்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன், ஒவ்வொரு காரியங்களின் மீதும் அவன் சக்தி வாய்ந்தவன். தாராளமாக அழகாக நடந்து கொண்டிருக்கிறதா, அதை அந்த இடத்திலேயே நிறுத்துவதற்கு சக்தி வாய்ந்தவன். எதுவுமே நடக்காமல் சாடை கூட இல்லாமல் இருக்கிறதா, நடத்துவதற்கு சக்தி வாய்ந்தவன். ஒவ்வொரு விடயங்களின் மீதும் அந்த படைத்த நாயன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். எனவே இதை எமது உள்ளங்களுக்கு நாம் செய்தியாக சொல்வோம் என்று சொன்னால் எமக்கு பல விடயங்களை புரிந்து கொள்ளலாம். பல விடயங்களிலே எமக்கு ஒரு உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் போகும். அதே போன்று தொடர்ந்து கவனியுங்கள், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத, யா அல்லாஹ், நீ எதனை எனக்கு தந்திருக்கிறாயோ அதை தடுப்பவர்கள் யாரும் கிடையாது. எனக்கு அறிவு ரீதியாக சற்று அதிகமாக இருக்கிறதா, அது அல்லாஹு தஆலா தந்தது. எனக்கு சற்று பலம் அதிகமாக இருக்கிறதா, அது அல்லாஹு தஆலா தந்தது. எம்முடைய சொந்த முயற்சிகள் அல்ல. நாம் நினைத்தவுடன் ஏதோ ஒன்றை ஆசைப்பட்டு விட்டோம் என்பதற்காக அதை என்னோடு சேர்த்து கொள்ள முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத, யா அல்லாஹ், நீ தந்ததை யாராலும் தடுக்க முடியாது, அது என்னோடு தான் இருக்க போகிறது. வலா முஅதிய லிமா மனஅத, நீ எதனை எனக்கு தடுத்து விட்டாயோ அதை என்னால் அடையவும் முடியாது, அதை தருபவன் யாரும் கிடையாது. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து, எந்த ஒரு வசதி வாய்ப்பான ஒருவனிடம் உடைய இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் உன்னிடத்திலே அது எந்தவித தகுதியையும் அடைய முடியாது. எனவே நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனைகளை நாம் சரியாக சிந்தனைகளில் செலுத்துவோம் என்றால் பல விடயங்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று தொடர்ந்து நாம் ஓதுகிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல, எந்த திரையும் கிடையாது. எந்த ஒரு விடயத்திலும் ஒரு திரை ஏற்படுகிறது என்றால் அது அல்லாஹ்விற்கு தான் அந்த சக்தி இருக்கிறது, எமக்கோ யாருக்கோ அது முடியாது. வலா குவத்த, எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது, இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டே தவிர. ஒரு பொருளிற்கோ அல்லது ஒரு மனிதனிற்கோ ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதற்கு தானாக கிடையாது. அதே போன்று அந்த சக்தியிலே ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான், அதை மழுங்கடித்து விட்டான் என்றால் அதையும் யாருக்கும் செய்ய முடியாது, அந்த அல்லாஹு தஆலா அவனுக்கே அது சொந்தமானது. வலா நஅபுது இல்லா இய்யா, மிக முக்கியமான வார்த்தை என்ன, அவனை தவிர வேறு யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த உலகத்தின் அந்தஸ்துக்களிலே நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கலாம். ஒருவரிடத்திலே அதிகமான செல்வங்கள் இருக்கலாம், ஒருவரிடத்தில் அதிகமான அதாவது அழகானவராக இருக்கலாம், அல்லது அறிவிலே அதிகமானவராக இருக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையில் அனைவரும் சமம், அனைவரும் அடிமைகள். வலா நஅபுது இல்லா இய்யா, நீ சொன்னதை கேட்டு நாம் நடந்து கொண்டே இருப்போம். ஏன், நாம் உமது அடிமைகள், நான் உனது அடிமை, எனக்கென்று எந்த சக்தியும் கிடையாது. அதை தான் நாம் மேலே கூறியிருக்கிறோம், நீ சொன்னதை கேட்டு நாம் நடப்போம். வலா நஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேறு எவனுக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். லஹுன் நிஅமத்து, அனைத்து அருள்களும் நலவுகளும் அவனிடமே இருக்கிறது. வலஹுல் ஃபலுலு, அனைத்து சிறப்புகளும் அவனுக்கே உரியது. வலஹுஸ் ஸனாஉல் ஹசன், அனைத்து அழகான வாழ்த்துக்களும் அவனுக்கே சொந்தமானது. லா இலாஹ இல்லல்லாஹ், மீண்டும் சொல்கிறோம், என்ன, நீ சொன்னதை தவிர வேறு யாருக்கும் சட்டம் இயற்ற முடியாது, யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது அந்த அல்லாஹுவை தவிர. முஹ்லிசீன லஹுத்தீன், மனிதர்கள் இருக்கக்கூடிய அனைவரும் பல கோணத்திலே சிந்தித்து பல வழிகளில் செயல்பட்டாலும் நாம் அல்லாஹுவிற்காக ஒரே நோக்கத்திற்காக செயல்படுவோம். வலவு கரிகள் காபிரும், காபிர்கள் அதனை வெறுத்தாலும் சரியே என்று நாம் ஒரு நாளிற்கு 5 தடவைகள் சொல்லுகிறோம் அல்லது நாம் சொல்ல வேண்டும். இதனை நாம் சரியாக பொருள் உணர்ந்து சொல்கிற பொழுது மிக அழகாக எமக்கு சில விடயங்களை புரிந்து கொள்ளலாம். என்ன, இந்த உலகத்தில் நாம முயற்சி செய்து எதையும் சாதிக்க முடியாது. அந்த அல்லாஹினுடைய திட்டத்தின்படியே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. எதையும் நடக்க வைக்க அவனுக்கே சக்தி இருக்கிறது. யாரிடம் என்ன தகுதி இருந்தாலும் அது அவன் கொடுத்தது. அவன் அதை பறித்து கொண்டால் அவருக்கு அந்த தகுதி இருக்காது. அதே போன்று எமக்கு ஒன்று இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு அதை எமக்கு தரவில்லை. இப்படியான இந்த கதிர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை விடயத்தில் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான விடயம், நாம் ஒவ்வொருவரும் அடிமைகள். ஒருபோதும் நாம் பெருமையை நோக்கியோ அல்லது வேறு வழிகளிலேயோ எமது சிந்தனைகளையோ செயல்பாடுகளையோ கொண்டு போகக்கூடாது. இப்படி நாம் பொருளை உணர்ந்து தொடர்ந்து சொல்லுவோம் என்று சொன்னால் எம்மை எந்த பிரச்சனைகளும் அணுகாமல் இருக்கும் என்பதனை மேற்கண்ட விடயங்களின் மூலம் நீங்கள் புரிந்திருக்கலாம். எனவே இந்த ஒரு விடயத்தை நான் மேலே கூறியதன் காரணம், இதில் இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து எமது அன்றாட செயற்பாடுகளை நாம் அதனை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்த மனிதர்களுக்கு ஒரு தாவாவை செய்கிறோம், அடுத்தவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிவிட்டோம், அவர் அழகாக விளங்கிவிட்டார், உடனே நான் பீத்திக் கொள்வது, நான் சொன்னதால் தான் நடந்திருக்கிறது, இவ்வளவு காலம் யார் கவனித்தது என்றால் நாம் சரியான நிலைப்பாட்டில் இல்லை. அல்லாஹு தஆலா நான் சொன்னேன் சரி, ஆனால் அவருக்கு விளங்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்தது அல்லாஹ், இல்லை என்றால் விளங்கி இருக்க முடியாது. அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுவை தான் புகழ வேண்டும். அதே நேரம் ஒருவருக்கு நாம் சொல்லுகிறோம், அழகாக சொல்லுகிறோம், அவர் எம்மை ஏசி விட்டு செல்கிறார், எம்மை பார்த்து சிரித்து விட்டு செல்கிறார். இந்த நேரத்திலே நாம் கவலையோடு மனமுடைந்து போவது இதுவும் பிழை. ஏன், அல்லாஹு தஆலா நாடவில்லை, நான் முயற்சியை செய்தேனா எனக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். பிரதிபலனை நாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா நாடவில்லை, அவ்வளவுதான். எனவே இந்த விடயம் எம்மிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி, அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பற்றி ரத்தின சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி, பொதுவாக ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியது 2, ஒன்று நல்லது நடக்கும், இல்லை என்றால் கெட்டது நடக்கும். இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும், இதுதான் வாழ்க்கையின் வட்டம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஜபன் லஅம்ருல் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியம், அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய அனைத்து செயல்களும் அவனுக்கு நலவாகவே இருக்கிறது, கெடுதி என்று ஒன்று இல்லை. வலைஸ ஜாலிக இல்லா லில் முஃமின், இந்த பாக்கியம் முஃமின்களுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அது என்ன பாக்கியம், அது என்ன ஆச்சரியமான வாழ்க்கை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நடப்பது 2 தான், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக ஒவ்வொரு வழிகளில் நடக்கும், நடப்பது 2 தான். இன் அசாபத்ஹு சர்ராஉ ஷக்கர, அவனுக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால், அவனுக்கு ஒரு நல்லது கிடைத்து விட்டது என்றால், நான் எப்படி சாதித்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான். அவன் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவான், அல்லாஹுவை அவன் புகழுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மிக தெளிவாக நாம் மேலேயும் பார்த்த விடயம், எந்த ஒரு விடயத்தையும் நாம் அடைகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு முயற்சியை நாம் எடுத்திருப்போம். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு வடிவங்கள் இருக்கலாம், ஒரு முயற்சியை நாம் எடுத்திருப்போம், இதுதான் எம்முடையது. அந்த விடயம் எம்மை வந்து அடையும் வரைக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதா என்று எமக்கே தெரியாது. அது கிடைத்தால்தான் அது என்னிடம் இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்படி கிடைக்கும் வரை எமக்கே தெரியாது அது கிடைக்குமா என்று, இதை வைத்துக் கொண்டு நான் தான் சாதித்தேன் என்று ஒரு மனிதன் பெருமை பாராட்டுகிறான் என்றால் அது ஒரு முட்டாள்தனமாகும். அவன் செய்தது முயற்சி மட்டும்தான், சில நேரங்களில் அது கிடைக்காமல் கூட போகலாம். உதாரணத்திற்கு நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன். ஒரு ஓட்ட பந்தயம் இருக்கிறது. இது ஒரு 10 வீரர்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த 10 பேரினுடைய ஆசையும் நான் முதலாவதாக வர வேண்டும். ஆனால் 10 பேருக்கும் தெரியாது யார் முதலாவது வருவது என்று. ஏன்? அவரவர்களுடைய முயற்சியை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள், அடுத்தவர்களுடைய முயற்சியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. சரி, இப்பொழுது அந்த ஓட்டம் நடைபெறுகிறது. ஒரு 100 மீட்டரோ அல்லது 1 கிலோமீட்டரோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே செல்கிறார்கள். முதலாவது வருகிற ஒருவர் அதிலேதான் இருப்பார், தெரியாது யார் என்று. அப்படியே ஓடிக்கொண்டு செல்கிற பொழுது, விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், ஒரு போம் வெடித்து விட்டது என்று வையுங்கள். அங்கே ஓடியவர்களும் சரி, பார்த்து கொண்டிருந்தவர்களும் சரி, அங்கே முதலாவது வருவதற்கு ஆள் இருக்காது. அதையும் தாண்டி ஓட வேண்டும், அப்படி ஒன்று நடந்துவிடக் கூடாது. ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம், இடையில் கால் சுலுக்கி விட்டது, என்ன செய்வது? திறமையை வைத்து என்ன செய்வது? முடிந்து விட்டது அவருடைய கதை, கால் சுலுக்கி விட்டது. அதையும் தாண்டி ஒன்றும் நடக்கவில்லை, ஓடுகிறார். இரண்டாவது முதலாவது போட்டி, ஒருவர் காலை தட்டி புரட்டி விட்டார், என்ன செய்வது? அதையும் தாண்டி ஓடுகிறாரா, முதலாவது வந்து விட்டாரா? அப்பொழுதுதான் தெரியும், நான் முதலாவது வந்திருக்கிறேன். இவர் செய்தது முயற்சி மாத்திரம்தான். மற்றைய அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வழி செய்தது யார்? அல்லாஹ். எந்த ஒரு முயற்சியையும் நாம் செய்கிற பொழுது அது பிரயோஜனம் அளிப்பதற்கு பல வசதிகள் தேவை, பல வாய்ப்புகள், பல சூழ்நிலைகள் தேவை. அதனை அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் அமைக்க முடியும், எம்மால் அமைக்க முடியாது. எனவே பாருங்கள், எனவேதான் ஒரு முஃமின் இதனை சரியாக புரிந்து வைத்திருப்பான். அவனுக்கு ஒரு நல்லது நடந்தால் தன்னை பெருமையாக அவன் எடுத்துக் கொள்ள மாட்டான், அடுத்தவர்களுக்கு முன் தன்னை பெருமையாக பேச மாட்டான். ஷக்கர, அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான், அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான். ஏன்? அவனால் தான் இது நடந்திருக்கிறது, அவ்வளவுதான், மறு கதை இல்லை. அதே போன்று அடுத்த கட்டம், வஇன் அஸாபத்ஹுல் ரஆஉ ஸபர. அதே நேரம் மனிதனுக்கு நடக்கக்கூடிய அடுத்த கட்டம் என்ன? ஒரு கெடுதி, ஒரு கவலை, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதா, அவனுடைய நடவடிக்கை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் பொறுமையாக இருப்பான். யார் அந்த எனக்கு அந்த கெடுதியை செய்தது, போய் பழி வாங்குவது, அல்லது அவனை பற்றி ஊர் ஊராக பேசி திரிவது, இப்படி எந்த ஒரு காரியமும் அவனில் இருக்காது. ஏன்? அல்லாஹு தஆலா நாடவில்லை, இது ஒரு சோதனை என்பதனை அவன் சுருக்கமாக புரிந்து கொள்வான். அதே போன்று அந்த குர்ஆன் ஹதீஸோடு அதிகமான தொடர்புகளை நாம் வைத்துக் கொள்கிற பொழுது இன்னும் பல விடயங்களை புரிந்து கொள்ளலாம். ஒரு கஷ்டம் ஏற்படுகிறதா, சிக்கல் ஏற்படுகிறதா, அது அந்த தருணத்திற்கு தான் எம்மால் தாங்க முடியாது என்ற ஒரு நிலைமை. அதே கஷ்டத்தை அடுத்த நாள் யோசித்து பார்த்தால் ஞாபகம் இருக்க. ஒரு மரணம் விழுந்து விட்டது, அந்த நேரத்தில் யாருக்குமே தாங்க முடியாது. ஒரு 40 நாட்கள் கழிந்து விட்டு அதே கவலை வருமா? வராது. எனவே அந்த தருணத்தில் நாம் பொறுத்து கொள்கிறோமா, அங்குதான் இருக்கிறது அல்லாஹினுடைய உதவி. அதே போலது சில பிரச்சனைகள் ஏற்படும், அந்த நேரத்தில் ஒரு கவலை ஏற்பட்டிருக்கும், ஏதாவது சிக்கல் வந்திருக்கும். பிறகு அதே விடயம் இன்னொரு வகையிலே நமக்கு தெரிய வரும், அப்பொழுது நாம் யோசிப்போம், தேவையில்லாமல் கவலைப்பட்டிருக்கிறோம், அவசரப்பட்டு விட்டோமே என்று நினைப்போம். எனவே இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவை, சற்று பொறுத்து கொண்டால் மீதியான விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம். எனவே அல்லாஹு தஆலா அழகாக சொல்கிறான், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், எப்பொழுதும் நடுநிலைமையாக இருப்பான், நலவு நடந்து விட்டது என்பதற்காக பெருமைக்கு செல்ல மாட்டான், அல்லாஹுவை நன்றி செலுத்தி நடுநிலையாக இருந்து கொண்டிருப்பான். ஒரு கவலை சிக்கல் ஏற்பட்டு விட்டதா சோகித்து துவண்டு விட மாட்டான், பொறுமையாக இருப்பான், இதில் நிச்சயமாக நலவு இருக்கிறது. இப்படி எம்முடைய ஒவ்வொரு கட்டங்களும் இப்படியே நகர வேண்டும். எமது தாவா துறையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஒரு நலவு அடைந்து விட்டதா அல்ஹம்துலில்லாஹ், நடக்கவில்லையா பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும், அதனால் வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும். நாம் செய்த முயற்சிக்குரிய கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், அதிலே எந்தவித மாற்றங்களும் இருக்காது. இதே நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்திருக்கிறது. பாருங்கள், அவர்கள் இந்த இஸ்லாத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடுமையாக பாடுபட்டார்கள். அதற்காக பல முயற்சிகளை செய்தார்கள். எந்த அளவிற்கு, லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுஃமினூ பிஹாதல் ஹதீஸ் யஸஃபா, எப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் அழித்து விடுவீர்கள் போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகிறான். இதிலே நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு முயற்சி செய்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். என்ன, இந்த அளவிற்கு நீங்கள் செல்ல வேண்டிய தேவை கிடையாது, உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்கின்ற அளவிற்கு போய்விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற ஒரு அமைப்பிலே அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதே போன்று அபு தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, அவர்களுடைய அந்த மரண படுக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்காக உதவி செய்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாவலாக இருந்தவர்கள், இறுதி நேரம் மௌத்தாக செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று, எப்படி என்னுடைய சாச்சாவே, இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், மரண நேரம், இதற்கு பிறகு அமல் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. அந்த மனிதர் என்ன சொல்கிறார், எப்படி மகனே, இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லி உனது கண்ணை நான் குளிர வைத்து விடுவேன், ஆனால் இங்கு சூழ இருக்கக்கூடிய என்னுடைய இந்த சகோதரர்கள், நான் கடைசி நேரத்தில் என்னுடைய மார்க்கத்தை, நான் இருந்த பாதையை விட்டு கொடுத்து விட்டு சென்று விட்டேன் என்று சொல்லி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த கௌரவ சிக்கல் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட்டும் தடுக்கிறது, அப்படியே மரணிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன, நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் இஸ்லாத்திற்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு முடியாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, என்றாலும் அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு இந்த நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுவா அலமு பில் முஹ்ததீன், அவனே யார் நேரான பாதையில் சரியாக நடப்பவர்கள் என்பதை நன்கறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த விடயங்களை நாம் சரியாக எமது சிந்தனைகளில் செலுத்த வேண்டும். எனவேதான் இந்த கதருடைய நம்பிக்கை இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய ஏற்பட்டது. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி என்னவென்றால், இரண்டு பகுதிகளும் தேவை. அதாவது நாம் தஅவா செய்ய வேண்டியதும் ஒரு கடமை,
அதே நேரம் அந்த தாவா யாருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்றால் அவர்களுக்கு ஒரு முயற்சி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பிரயோஜனம் அளிக்கும். வெறுமனவே நாம் சொல்லியதன் காரணமாக அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதில்லை, அப்படி ஒரு விடயமும் காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதையும் தெளிவுபடுத்துகிறான். எப்படி? யஜிதபி இலைஹி மன்யஷா வயஹ்தி இலைஹி மன்யுனீப். தன் பக்கம் தான் நாடியவர்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்கிறான். அப்படி என்றால் தனக்கு விருப்பம் இல்லை என்றால் விட்டு விடுவானா? இல்லை. வயஹ்தி இலைஹி மன்யுனீப், அவன் பக்கம் யார் ஒதுங்குகிறார்களோ, அவனுடைய பாதை எது என்று சரியாக விளங்குவதற்கு யார் முயற்சியை செய்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியை அவன் காட்டுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்ற ஹதீஸில் குதிசியில எப்படி, குல்லுக்கும் வாலுன் இல்லாமன் ஹதைத்துஹு, ஒவ்வொருவரும் வழி தவறியவர்கள், சரியான வழி என்பது யாருக்கும் தெரியாது, இல்லாமன் ஹதைத்துஹு ஹதைத்துஹு, நான் யாருக்கு நேர்வழியை காட்டினேனோ அவரை தவிர. அகதிக்கும், எனவே என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று நேர்வழியை பெறுவதற்கு அதை ஆசைப்படுபவருக்கு அல்லாஹு தஆலா வழியை காட்டுகிறான். அதே போன்று இன்னும் பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் ஒரு ஜான் எம்மோடு நெருங்கினால் நான் ஒரு முலம் அவனோடு நெருங்குகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்கிறேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு நல்ல மனிதனாக ஆகக்கூடிய ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை அடைவதற்கு நேர்வழி கட்டாயம் தேவை, இஸ்லாம் கட்டாயம் தேவை, அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும் என்பதனையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த மனநிலையிலே இருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உபதேசத்தை செய்கிற பொழுதுதான் அது அல்லாஹ் நாடினால் பிரயோஜனம் அளிக்குமே தவிர வெறுமனவே எமது முயற்சிகளால் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவதில்லை. எனவே இந்த விடயங்களை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நாம் எமது உள்ளத்தில் வைத்து செயற்படுவது ஒரு தேவையான காரியம். ஏனென்று சொன்னால் மேலே அமீர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த கூட்டங்கள் குறைந்து செல்லும் என்றால் அது அவருடைய எண்ணத்திலே அல்லது அவர் தெரிந்து வைத்த குர்ஆன் ஹதீஸிலே இருக்கக்கூடிய சிக்கல், அவர் சரியாக விளங்கி வைக்கவில்லை, இல்லை என்றால் அவர் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார். பாருங்கள், இந்த கூட்டத்திற்கு சமூகம் அளித்திருக்கிறோம், இப்படி ஒரு கூட்டம் என்றவுடன் ஆசையோடு வந்திருக்கிறோம். எம்மிலே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இப்படி ஒன்று நிச்சயம் தேவை, எவ்வளவோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி ஒரு கூட்டம் வேண்டும் என்று உள்ளத்திலே பல நாள் ஆசையாக இது இருக்கலாம். நாம் அதே எண்ணத்திலே அதே முயற்சியிலே தொடர்ந்து இருந்ததினால் அல்லாஹ் இன்று சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். யாரெல்லாம் இதே சிந்தனையிலிருந்து வழி மாறி சென்றார்களோ அவர்களுக்கு இன்று பாக்கியம் இல்லை. எனவே இப்படி எம்முடைய முயற்சி என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடுகிற நேரம் என்று ஒன்று இருக்கிறது, அப்பொழுதுதான் அது நடக்கும் என்ற தெளிவான சிந்தனை எம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதனை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகிறேன். மீதமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அமீர் அவர்கள் தொடர்வார்கள். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.